எங்கள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, பரிசுத்த சபையிலே வீற்றிருக்கிறவரே, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவரே, ஏழு குத்து விளக்குகள் மத்தியில் உலாவி வருகிறவரே, ஏழு நட்சத்திரங்களை ஏந்தியவராய் இருக்கிறவரே, பரிசுத்தரே உங்களை நாங்கள் துதிக்கிறோம், பாவத்தை பார்க்க கூடாதவரே உங்களை நாங்கள் துதிக்கிறோம், சபையிலே பரிசுத்தமானது அலங்காரமான முடி என்று சொன்னீரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் துதிக்கிறோம், உங்களை நாங்கள் துதிக்கிறோம். தேவ பிரச்சனத்தில், தேவ சமூகத்தில் யாரும் உங்கள் இருதயத்தை கட்டுப்படுத்தாதிருங்கள், கர்த்தருடைய ஆவியானவருக்கு விரோதமாய் நில்லாதிருங்கள். உங்கள் இருதயம் என்ன சொல்லுகிறதோ அதை செய். நான் எல்லாருக்கும் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறேன், நான் எல்லாருக்கும் பதிலளிக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா! 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 அவர் பரிசுத்தராய் இருக்கிறார், அவர் சபையின் மத்தியிலே அமர்ந்திருக்கிற தேவன். நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்குரிய மகிமையை கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை, என்னுடைய கடமையாய் இருக்கிறது, அதை மறுத்து விடாதிருங்க. ஜீஸஸ், ஹல்லேலூயா! உம்முடைய கரத்துக்குள்ளே எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நஸ்ரீனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா! உட்காருங்கள். ஹல்லேலூயா! இயேசு நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா! இயேசு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா! 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 நேற்றைய நாளிலும் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானுடைய வழிநடத்தல் மேன்மையாக இருக்கிறது. ஆமென். அவர் நம்மை மறந்து விடவில்லை. ஹல்லேலூயா! அவர் எங்களை மறப்பது அல்ல. ஹல்லேலூயா! அவர் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா! ஆகினாலே கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னத்தை ருசிக்க அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! தேவ ஆவியானுடைய பிரசன்னத்தை ரசிக்கவும் ருசிக்கவும் அதில் மூழ்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! அதற்கு இடம் விட்டு கொடுங்கள். ஹல்லேலூயா! ஏதோ ஒரு காரியத்தை வைத்து நம் இருதயத்தையும் பூட்டி வைத்துக் கொண்டு இருந்தோம், கர்த்தருடைய ஆவியானவரை நம்மள் நிறைக்க முடியாது. அவர் நமக்கு அவருக்கு விருப்பமானதை நம் வாழ்வில் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! தேவன் இறங்கிவிட்டால் நாம் அவருக்கு எங்களை அவருக்கு நாம் ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். ஹல்லேலூயா! நாம் நிற்பது தேவ பிரசன்னம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா! அந்த தேவனுக்கு என்ன ஒரு விஷய கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா! நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் என் செய்தி ஒரு பக்கம் இருக்கு. என் இருதயத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை நான் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். என்னுடைய நேரம் இருக்குமே ஆனால் செய்தியை நான் தொடர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் அல்லாவிட்டால் கடந்த நாட்களிலே எனக்குள்ளே என் இருதயத்திலே இடம் பிடித்த சில வார்த்தைகளை வாசித்து அதை சிந்திக்க நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா! அதற்கு பிற்பாடு கர்த்தருக்கு சித்தமான என்னுடைய இந்திய நாள் செய்தியை தொடர நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா! இப்படித்தான் நான் தேவனுடைய சமூகத்திலே வேண்டிக் கொண்டேன், இப்படித்தான் நான் ஜெபம் பண்ணினேன். ஆகையினால் அதை நான் தொடர விரும்புகிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம். நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் 23 வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 6:23.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி.
திருப்பி வாசிங்க.
கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி.
ஹல்லேலூயா! இந்த வருஷம் வெளிச்சத்தின் ஆண்டாக இருக்கிறது. ஹல்லேலூயா! எல்லாம் உங்களுடைய கலண்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா! ஆகையினாலே இந்த வசனம் நான் வருஷத்தின் அந்த நாள்ல இருந்து இதை குறித்து சிந்தித்து, இதை குறித்து யோசித்து என்னுடைய உள்ளத்துல இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறபடியினால் வேதம் என்ன சொல்லுகிறது? கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சியே ஜீவ வழி. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகையினாலே என்னுடைய அன்பான வேண்டுதல் என்னவெனில், இந்த வருஷத்தில் கர்த்தருக்குள் வார்த்தைக்கு இடம் விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா! வசனத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஹலலுயா. வசனத்தை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். ஹலலுயா. வசனத்தின் வெளிச்சத்தில் நடப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். ஹலலுயா. ஏதோ காரியங்களை வைத்து வேத வசனத்தை நாம் மறந்து விடாத படிக்கு ஹலலுயா, அவருடைய வெளிச்சத்தில் நடப்பதற்கு எங்களை திருப்ப வேண்டியது இந்த காலகட்டத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஹலலுயா. நாம் நின்று கொண்டு இருக்கிற காலத்தை யார் கணக்கு போடுகிறீர்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நாம் கிறிஸ்துவின் நாட்களை எதிர்கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹலலுயா. காலங்கள் எங்களுக்கு சொல்லுகிறது, நடக்கிறவைகள் எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆகையினாலே வேதத்தின்படி கட்டளையே நமக்கு விளக்காக இருக்க வேண்டும். ஹலலுயா. நாம் எந்த வார்த்தையில் நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எதன் மீது நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை தயவு செய்து இந்த நாளிலே சிந்திக்குமாறு தாழ்மையோடு நான் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஹலலுயா. வேதம் சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சியே ஜீவ வழி. ஹலலுயா, ஹலலுயா. இது ரெண்டும் சபையிலே அப்பொழுது இருக்க வேண்டிய கட்டாயமான ஒரு காரியமாக இருக்கிறது. எது? ஜனங்கள் வேதத்தில் நடக்க வேண்டும். ஹலலுயா. போதகர் போதகத்தில் போதகத்திலே கடிந்து சிக்ஷித்து ஜனங்களை நடத்த வேண்டியது அது ஒரு காரியமாக இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வசனம் எல்லாருடைய கரங்களிலையும் இருக்கிறது, ஆனால் சிக்ஷைக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் இடமில்லாமல் போகிறது. அல்லலையா. இதை குறித்து நாம் பெண்ணுக்கு பார்த்தோம்னா, தன் தகப்பன் தன் பிள்ளைகளை கடிந்து கொள்ளாமல் இருப்பானோ சிச்சியாமல் இருப்பானோன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த வார்த்தைகளுக்கு நான் போகவில்லை, எனக்கு நேரம் இல்லை அதற்கு. ஆகினாலே போதக சிச்சையே ஜீவ வழி. ஹல்லேலூயா. ஆனால் சபையிலே தேவனுடைய பிள்ளைகளை சிச்சிப்பதற்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னவெனில், இருதயத்தை திறந்து விடுங்கள். அது உங்களுக்கு நல்லது, அது உங்களை சரியாக நடத்தி செல்லும், அது உங்களை மேன்மையாக கொண்டு செல்லும். எல்லா நேரங்களிலையும் கணிந்து கொள்ளுதல் ஏற்றதாக இருக்காது, விருப்பமானதாக இருக்காது. ஹல்லேலூயா. ஏற்றதாக இருக்காது. நேற்று நாளிலே அந்த பிரதர் என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் பேசிய பொழுது சில வார்த்தைகளை என்னோடு பேசினார். அப்பொழுது நான் என்ன தெரியுமா அவருக்கு சொன்னேன், இதுவரைக்கும் என் போதகராலே நான் வழிநடத்தல் சரியாக இருக்கிறது, அதனால் அதை நான் தொடர விரும்புகிறேன் என்று அவரோடு நான் பேசிக் கொண்டேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே வழிநடத்தல்கள் கடினமாக இருந்தாலும் நாம் விட்டுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்கள் எல்லாரும் பிரியமானபடி நடப்பதற்கு விட்டுவிட்டால் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் தேவையே கிடையாது, நீங்கள் சபையில் அமர்ந்திருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. வழங்கிறதா? ஆகையினாலே வேதம் நம்முடைய இந்த வருஷத்தின் வாக்கு வசனமாக நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையே விளக்கு. பழைய பாட்டிலே தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போய்த்தான் அநேகர் அழிந்தார்கள். இன்னைக்கு சில வார்த்தைகளை நான் என் உள்ளத்தில் இருக்கிற சில வார்த்தைகளை சீக்கிரமாக போய்விடுகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய செய்தி இன்றைக்கு சர்வங்க தகனபலி என்றோடு ஒரு செய்தியோடு வந்திருக்கிறேன். சர்வங்க தகனபலி அதோடு நான் வந்திருக்கிறேன். முடியுமானால் தொடர நான் விரும்புகிறேன். ஆகையினாலே வேதமே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சியே ஜீவ பலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா சிச்சைக்கு இடம் கொடுப்பது சொற்பமானவர்கள், சொற்பமானவர்கள். சிச்சை யாருக்கும் விருப்பம் இருக்காது, எவருக்கும் விருப்பம் இருக்காது. ஆனால் வேத வசனத்தில் வளர விரும்புகிறவர்கள், வேத வசனத்தில் நடக்க விரும்புகிறவர்கள் சிச்சைக்கு, போதக சிச்சைக்கு தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள், தங்களை விட்டுக் கொடுப்பார்கள். ஐயா, உனக்கு முன்பாக ஒரு வருஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வருஷத்தை நாம் சந்தித்து முடிவடைய வேண்டும், இந்த வருஷத்தின் கடைசிக்கு நாம் போயாக வேண்டும். விளங்குறதா? எல்லாரும் ஒரு வருஷத்தை தொடங்குகிற போது நன்றாக தொடங்குவார்கள், ஆனால் முடிவு என்ன? நாம் இந்த வருஷத்தை சந்தித்து முடிப்போமா, அந்த வருஷத்தில் நாம் கடைசி நாளிலே நிற்போமா என்பது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறது என்னவெனில், உங்கள் போதகர் சிச்சிக்கிற பொழுது இடம் விட்டுக் கொடுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் நீங்க சொல்றீங்க? அனுபவத்தில் சொல்லுகிறேன், ருசித்து ரசித்து சொல்லுகிறேன், கஷ்டப்பட்டு சொல்லுகிறேன், அனுபவித்து சொல்லுகிறேன். ஆகையினாலே உன் போதகர் உனக்கு சொல்லுகிறதை தட்டி கழியாத, இன்னைக்கு கட்டி தட்டி கழித்தவர்கள் எத்தனை பேர் கண்ணீரில் இருக்கான்னு உங்களுக்கு சொல்லவா? அன்பாக சொன்னா கேட்கவே மாட்டார்கள், அருந்து சொன்னா கேட்கவே மாட்டார்கள், கடைசியில் ஏதாவது ஒன்று போட்டு அடித்து விட்டு நிற்பார்கள். வழங்குறதா? எது என்னவாக இருந்தாலும் வளைந்து கொடுப்பவர்கள் நிமிந்து நிற்பார்கள். இந்த வளைந்து கொடுப்பது கீழ்ப்படுதலுக்கு எனக்கு அடிக்கடி என்னுடைய சிந்தனைக்கு வருகிற இந்த மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, அது எவ்வளவுத்துக்கு நீங்கள் வளைக்கலாம், வளைந்து கொடுங்க, ஆனால் விட்டா அது நிமிந்து நிற்கும். உள்ளத்தில் இருக்கிற ஒரு காரியம் இதை தொடர நான் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 5:12 வாசியுங்கள். ஹலலோயா, இவைகளின் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகளாகும், இது செய்தி அல்ல. ஹலலோயா வாசியுங்கள்.
ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது.
வாசிங்க.
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய்.
ஹலலோயா, முதல்ல நான் வாசித்தது என்ன தெரியுமா? உங்கள் போதகருடைய சிச்சைக்கு வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்களை சிச்சித்து கடிந்து கொள்ளுகிற பொழுது என்ன செய்யுங்கள்? இடம் கொடுங்கள். இங்கே ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன். போதகத்தை என்ன, இன்னைக்கு நான் அன்பாக நான் உங்களை இந்த நாளிலே உங்களை ஒன்று குற்றப்படுத்தி உங்களை அப்படி என்று சொல்லி போதிக்கவில்லை, சிந்திக்க நான் பேசுகிறேன். விளங்குறதா? இன்னைக்கு அநேக போதகங்கள் எப்படி எடுக்கப்படுது, எனக்கு என்று சொல்லி இல்லை, சிந்தியுங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை சீர்தூக்கி பார்த்து சிந்திக்க வேண்டும். என்னவெனில், ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன். அல்லேலூயா, என்ன போதகத்தை நான் என்ன செய்தேன்? வெறுப்பது. சில வேளைகளில் சில செய்திகள் அங்கீகரிக்க முடியாமல் இருக்கும், நமக்கு அங்கீகரிக்க முடியாமல் இருக்கும். ஏதோ என்னவோ, இந்த பாருங்க, நானும் தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷன், நானும் அனுதினமும் செய்தியை கேட்கிற ஒரு மனுஷன், உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அதே செய்தியில் நானும் கேட்டு வளருகிற ஒரு மனுஷன், எனக்கும் எல்லா செய்திகளும் ரம்யமாக இருக்குமா? இல்லையே. எனக்கும் சில போதகர், எனக்கு தெரிந்தளவுக்கும் கண்டளவுக்கும் வளர்ந்தளவுக்கும் என்னுடைய போதகர் அவரோடு நல்லாக உடனூழியம் செய்தாலும் கூட கடிந்து கொள்ள வேண்டியதை கடிந்துதான் ஆவார். அது எனக்கு நன்கு தெரியும். சில வேளைகளில் இருந்து யோசிப்பேன், ஏன் இப்படி செய்கிறார் என்று யோசிப்பேன். ஆனால் நாம் யாராக இருந்தாலும் வேத வசனத்துக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே போதகம் என்ன சொல்லுகிறது? ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன். வெறுப்பதனால் என்ன நடக்கிறது? வேத வசனத்தை வெறுத்து, கடிந்து கொள்ளுதலை வெறுத்து, எல்லாவற்றையும் விட்டு என்ன நடக்கிறது? ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன், கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணுகிறது. என் போதகர் என்னை கடிந்து கொள்ள பொழுது நான் அலட்சியம் பண்ணின நாட்கள் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையிலே கர்த்தரனை நடத்தி கொண்டு வந்ததற்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அலட்சியம் பண்ணுவது யாரை? போதகர். போதகம் பண்ணுகிறது, போதகம் ஆலோசனை கொடுத்தால் அதை சுமந்து செல்வதில்லை, புத்தி சொன்னால் அதை கேட்பதில்லை, இப்படி செய்யாதீர்கள் சொன்னால் கீழ்ப்படிவதில்லை. அதனாலே தான் நாம் சொன்னோம், ஒரு தடவை சொல்லுவோம், ரெண்டு தடவை சொல்லுவோம், அங்காலே கையே வைக்க மாட்டோம். கேட்கிறவர்களுக்கு நாம் சொல்ல முடியும், கை கொள்ளுறவர்களுக்கு நாம் சொல்ல முடியும், வளைந்து கொடுக்கிறவர்களுக்கு நாம் சொல்ல முடியும், ரெண்டதம் பண்ணுகிறவர்களுக்கு சொல்ல முடியுமா? ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேன், கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணுகிறது. உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் போதகத்தையும் கடிந்து கொள்ளுதலையும் அலட்சியம் பண்ணுகிற பொழுது யாரை அலட்சியம் பண்ணுகிறீர்கள்? நான் கடந்த செய்தியிலே பேசிவிட்டு போனேன் இல்லையா, அதை நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறீர்கள். ஆகையினாலே அடுத்த வசந்தவாசி,
என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே.
இங்கே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு. இன்னைக்கு அநேகர் பிரசங்கம் பண்ணுகிறார்கள் சபையிலே, போதகர் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், அதோடு சேர்ந்து பிரசங்கம் பண்ணுகிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். என்ன நடக்கிறது? கேட்பதில்லை. அவருடைய பிரசங்கத்தை எனது உபதேசம் பண்ணுகிறவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போகிறது. இது செய்தி அல்லப்பா, என் உள்ளத்தில் இருக்கிறவைகளை பேசுகிறேன். காலங்கள் நேரங்கள் செலவழித்து செய்திகளை எடுத்துக்கொண்டு வந்து சபைக்கு கூட்டங்களில் பிரசங்கித்தால் அவைகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படியே வந்த மாதிரியே போவது, அப்படியே வந்துவிட்டு அப்படியே போய்விடுவது. சுகம் எங்கே? உனக்கும் எனக்கும் சுகம் வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை அப்படியே ஏந்தி கொண்டு போக வேண்டும். ஆண்டவரே, கடினம் தான், கஷ்டம் தான், கை கொள்ள கடினமாக இருக்கிறது, கொண்டு போக கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு துக்கமாக இருக்கிறது, ஆனால் நீ நல்லதுக்கு செய்கிறீர். ஹல்லேலூயா. யோபுங்கிற பக்தன் என்ன சொன்னான், நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன். வாசிக்க தெரிந்த நமக்கு அதை கை கொள்ள தெரியவில்லை என்பது கவலைக்குரியது. வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நமக்கு வளர்ந்த அளவுக்கு நடக்க தெரியாமல் இருப்பது கவலைக்குரியது. ஒரு மனுஷன் எத்தனை வருஷம் சபையிலே இருக்கிறான் என்பது முக்கியம் கிடையாது. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ளே எவ்வளவுக்கு வளர்ந்திருக்கிறான், தேவ வார்த்தைக்கு எவ்வளவுக்கு தன்னை சாய்த்துக் கொள்ளுகிறான், தேவ வசனத்தை எவ்வளவுக்கு கை கொள்ளுகிறான், அதுதானே முக்கியம். சபையிலே 50 வருஷம் இருந்தேன் என்பதனால் நான் பரலோகம் போக முடியாது ஐயா, பரலோகம் போக முடியாது. ஆனால் நீர் கடிந்து கொள்ளுகிற பொழுது கர்த்தாவே எனக்கு நான் விட்டுக் கொடுக்கிறேன், என்னை விட்டு தருகிறேன் ஆண்டவர், என்னை நடத்தும். ஐயா, உங்களுக்கு நான் சொல்லவா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கடிந்து கொள்ளுகிற பொழுது அவர்கள் கேட்காவிட்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள்? எல்லாரும் ஏறத்தாழ பிள்ளைகள் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் இல்லையா, என்ன செய்கிறீர்கள்? சந்தோஷமாயிருக்குமா, உங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்குமா, அதை குறித்து நீங்கள் சந்தோஷம் அடைவீர்களா? உங்கள் பிள்ளைகள் நடந்து கொள்றதை குறித்து சந்தோஷம் அடைவீர்களா, என்ன செய்வீர்கள்? ஆகையினால பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் பிரசங்கிக்கிற பொழுது அதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரியோ பிழையோ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் நடத்தி செல்வார். பின்னுக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், திரும்பி வாசிங்கள், தொடருவோம். நாங்கள் இதை விட்டாங்க. இப்போ உபாகமம் 11:26 இருந்து வாசிங்கள். உபாகமம் 11:26 இருந்து வாசிங்கள்.
இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படைந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும்.
இது வேற தேவர்களை வைத்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேற தேவர்களை நீங்கள் இஸ்ரவேலர்கள் அடிக்கடி திரும்பிக் கொண்டார்கள். நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு பொழுது நடந்த சம்பவங்கள் ஏறத்தாழ நமக்கு தெரியும். அடிக்கடி என்ன செய்வார்கள், அவருடைய இருதயங்கள் வேற எங்காவது திரும்பிக் கொள்ளும், தேவனை மறந்துவிடும். அதை வைத்து அவர் சொல்லுகிறார். ஆனால் தேவன் நமக்கு எழுதி கொடுத்த கட்டளைகளை வேத வசனத்தை நாம் கை கொண்டால் உனக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் நிச்சயம் ஐயா. ஹல்லேலூயா. வேத வசனங்கள் தேவன் எழுதி தந்த, இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன், இன்று நான் உங்களுக்கு கற்பித்த உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஐயா, நேற்று நாளில் நான் பார்க்கவில்லை, நீங்கள் வேத வசனத்தில் நடக்கிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டு நாங்கள் சந்தோஷம் அடைய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அவர்கள் தேவ பிள்ளைகள், தேவ வசனத்தில் நடக்கிறவர்கள் என்று சொல்லுகிறதை கேட்கிற அளவுக்கு நடந்து கொள்ளுங்களப்பா. அதுதானே நமக்கு தேவை சபையில், அதுதானே தேவை. என்ன? வசனத்தின்படி நடக்கிறார்கள், தேவ வார்த்தைகளை கை கொள்ளுகிறார்கள். கஷ்டமோ துன்பமோ துயரமோ வேதனையோ கண்ணீரோ எல்லாவற்றிலையும் என்ன செய்கிறார்கள், வசனத்துக்கு இடம் விட்டுக் கொள்கிறார்கள், அதை கை கொண்டு நடக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டால் அதுதான் ஒரு தகப்பனுக்கு சந்தோஷம் என்பதை மறந்து விடாதீர்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நமக்கு முன்பாக சாபத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறார். தெரிந்துகொள், தெரிந்துகொள் எது நமக்கு வேண்டும். போன வருஷத்தின் கடைசியிலே நாம் வந்து சொன்னோம், கர்த்தர் செய்தது எல்லாம் நன்மைக்கு, நம் வாழ்வில் நடந்தது எல்லாம் நன்மைக்கு. ஆனால் கஷ்டத்தை கண்டோம், துன்பத்தை கண்டோம், துயரத்தை கண்டோம், வேதனையை கண்டோம், கண்ணீரை கண்டோம், ஆனாலும் தேவன் அறியாமல் ஒன்றும் என் வாழ்வில் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் என்ன, வளர்ந்து விட்டோம் என்று சொல்லுகிறோம். வேதனைகளும் துன்பங்களும் கண்ணீர்களும் நம்மளை நெருக்குகிற பொழுது தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம், தேவனை விட்டு ஓடிவிடுகிறோம், தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறோம். இது அல்ல வளர்ச்சி. தேவனோடு வளருகிறது என்ன தெரியுமா? கஷ்டமோ துன்பமோ, அது உம்மிடத்திலிருந்து வந்தது. ஹலலோயா. கஷ்டமோ வேதனையோ, அது உம்மிடத்திலிருந்து வந்ததப்பா. ஹலலோயா. அதுதான் ஒரு சரியான தேவ மனுஷன், தேவ பிள்ளை அறிக்கை செய்கிற வார்த்தைகள். என்ன என்ன நடந்தது? ஆண்டவரே, துக்கம் எனக்கு, ஆனாலும் நீர் அறிவீர், நீர் என்னை கொண்டு செல்லுவீர், நீர் என்னை நடத்தி செல்லுவீர். ஆண்டவரே, நான் கண்ணீரை விடுகிற நாட்களுக்கு ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு தருவீர். இது தேவனுக்குள்ளே வளருகிறவர்கள் அறிக்கை செய்வது. வளங்கிறதா? தேவனுக்குள்ளே வளர்ந்து புஷ்டியாக இருக்கிறவர்கள் அறிக்கை செய்கிறது என்ன? சரியாண்டவரே, துக்கம், துயரம், வேதனை, ஆனாலும் ஆனாலும் நீர் என்னை நடத்துவே. அல்லேலூயா. அதை விட்டு விட்டு புலம்பி தள்ளாதருங்கள். அல்லேலூயா. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ரொம்ப விருப்பம். சபைக்கும் சரி, உலகத்தாருக்கும் சரி, ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் கிடையாது, எல்லாரும் விரும்புவார்கள். ஆனால் ஆசீர்வாதத்தோடு தேவன் சேர்த்து சாபத்தையும் வைத்திருக்கிறாராம். ஆனால் தெரிந்து கொள்ளுதல் உன்னுடையது. ஹல்லேலூயா. ரெண்டும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எது வேண்டும், எது நமக்கு வேண்டும், அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, தெரிந்து கொள்ளுங்கள். ஆகையினாலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனத்தின் கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளுங்கப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? வேத வசனத்தின்படி நாம் வாழாமல், வேத வசனத்தின் கை கொள்ளாமல் நாம் தேவனுக்கு பிரியமாயிருக்க முடியாது. நேற்றைய நாளிலே பல காரியங்களை ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே பேசினேன். அதை தொடர, கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு தடவை அதை தொடர நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 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 ஆகையினாலே இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை கை கொள்ளுங்கள், அதுக்கு கீழ்ப்படியுங்கள், அதற்கு விட்டுக் கொடுங்கள். உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே நாங்கள் இஷ்டவேல ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிற பொழுது நடந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா? வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் ரண்டதம் பண்ணினார்கள், தேவனுக்கு விரோதமாக எழுந்தார்கள், முறுமுறுத்தார்கள். அதனாலே கத்தர் தன் ஜனத்தை அழித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சாபம் நம்முடைய வாழ்விலே வராது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தால் ஓகே, அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் வேத வசனத்தின்படி நாம் கத்தருடைய வார்த்தை விட்டு விலகினால், தேவனுடைய வசனத்தை விட்டு விலகினால், கத்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால் ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்பதை கனவிலையும் நினையாதிருங்கள், நினையாதிருங்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 10வது அதிகாரம் 21ல் வாசிங்கள். ஹல்லேலூயா. யா 10:21ல் வாசிங்கள். இதுல ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது, நான் அதை காண்பிக்க விரும்புகிறேன். வாசிங்கள்.
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும்.
பாருங்க, திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும்.
தேவனுடைய வீட்டிலே மகா ஆசாரியர் ஒருவர் இருக்கிறாரா? விளங்குறதா? மகா ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். என்னை விடுங்கள், என்னுடைய மூத்த போதகரை விடுங்கள், அதற்கு மேலாக தேவனுடைய வீட்டிலே ஒருவர் இருக்கிறார். யார் தெரியுமா? மகா ஆசாரியர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதனைக்கு யாரை சந்திக்க வருகிறீர்கள்? நீங்கள் ஆராதனைக்கு ஏன் வருகிறீர்கள்? நீங்கள் ஆராதனையில என்ன செய்ய வருகிறீர்கள்? நேற்று நாளிலே ஏசாயா திருத்தின் புத்தகத்தில் இந்த வசனங்கள் வாசித்தோம். ஆராதனை அது ஒரு மகிழ்ச்சியின் நாள், அது பரிசுத்த நாள், அது தேவனுடைய நாள் என்று சொல்லி பார்த்து நாம் ஜெபம் பண்ணினோம். ஹல்லேலூயா. ஆனால் இங்கே இந்த வசனத்திலே நான் அடிக்கடி வாசித்த வசனம் 25வது வசனம். ஆனால் மேலே ஒரு வசனம், அது 21வது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினால். தொடர்ந்து வாசிங்க.
துன்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம்.
எங்க சேரக்கடவோம்? பின்னுக்கு கீழே வாசிச்சா கொஞ்சம் பழகிக்கொள்ளலாம். எங்க சேரக்கடவோம்? தேவனுடைய சமூகத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு, மகா ஆச்சாரியர் இருக்கிற இடத்திற்கு இப்படி நாம் வர வேண்டும். துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். ஹல்லேலூயா. இதை குறித்து ரொம்ப ரொம்ப பேச எனக்கு விருப்பம். ஹல்லேலூயா. ஆகையினாலே துர்மனச்சாட்சி ஏன், மகா ஆச்சாரியர் சபையிலே நமக்காய் காத்துக்கொண்டு இருக்கிறார். மகா ஆச்சாரியர் சபையிலே நமக்காய் 2 மணிக்கு அவர் வந்து நிற்கிறார். அதனாலே துர்மனச்சாட்சி உள்ளா இல்லாதவர்களாக ஆலயத்துக்கு வாங்க வாங்க வாங்க. ஐயா, இருதயத்திலே ஏதோ என்னவோ காரியங்களை நிறைத்து வைத்துக் கொண்டு ஆலயத்துக்கு வந்து என்ன செய்ய போகிறீர்கள்? உலகத்தின் காரியங்களாக இருக்கட்டும், உங்கள் வாழ்வின் காரியங்களாக இருக்கட்டும், என்ன செய்ய போகிறீர்கள்? தேவன் சீக்கிரம் வருகிறார். இயேசு வந்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த வசனத்தை தொடர்ந்து வாசியா.
அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறது. இது அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும்.
ஹல்லேலூயா. நாளானது சமீபித்து இருக்கிறது. ஹல்லேலூயா. நாள் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. என்ன மறு பக்கத்தில் இதுல கேள்வி என்று கேட்கிறேன் தெரியுமா? முதல்ல வாசித்த வசனத்தில் என்ன இருக்கிறது தெரியுமா? மகா ஆச்சாரியர் சபையில இருக்கிறார். அப்ப நாங்க எங்க வருகிறோம்? இன்னைக்கு கர்த்தரை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், கர்த்தருக்கு எதையும் செய்வோம் என்று சொல்லுகிறோம், கர்த்தருக்காய் எல்லாவற்றையும் விட்டு விடுவோம் என்று சொல்லுகிறோம், கர்த்தருக்காய் மரிக்கவும் சரி என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவன் மகா ஆச்சாரியர் இருக்கிற இந்த இடத்திற்கு நாம் முதலிடம் கொடுக்காமல் இருக்கிறது என்ன? எனக்கு அந்த வசனம் வாசித்து பார்க்கிற பொழுது எனக்கு இருதயத்தில் ஒரு பக்கம் தூக்கி போட்ட மாதிரி இருந்தது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இருக்கிறார்ன்றது உண்மையப்பா, அதை நான் இல்லைன்னு பேசல, இது வரைக்கும் அப்படி பேசினதே கிடையாது. ஆனா தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆச்சாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையினாலே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீ விட்டு விடாத. வளர்ந்திருக்கிறவர்கள், தேவனோடு வளர்ந்திருக்கிறவர்கள், தேவனை அன்பு கூறுகிறவர்கள், தேவனை நேசிக்கிறவர்கள் ஆராதனையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்கவே விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஏன் நினைச்சுனா தேவன் அங்கே இருக்கிறார். ஆண்டவர் எனக்காய் காத்திருக்கிறார். அவர் எனக்காய் வந்திருக்கிறார். 2 மணி என்று சின்ன ஆண்டவர் வந்து விடுகிறார். ஏன்? 2 மணிக்கு ஆராதனை ஆரம்பமாகும். யாருக்கு ஆராதனை? தேவனுக்கு. வருகிற பொழுது சுத்த இருதயத்தோடு வாங்க, தெளிந்த புத்தியோடு வாங்க, எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு வாங்க, கர்த்தரை ஆராதிக்க வாங்க, கர்த்தரை துதிக்க வாங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்த வாங்க. ஆராதனைக்கு வந்து பக்தி விருத்தியை பேசுங்கள், விசுவாசத்தை பேசுங்கள், நன்மையை பேசுங்கள், மற்றவர்களை உற்சாகப்படுத்தி பேசுங்கள், மற்றவர்களை கட்டுங்கள், மற்றவர்களை தூக்கி விடுங்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். இது எல்லாம் செய்ய தெரியலையோ, ஆராதனை முடிந்தவுடனே வீட்டை போய்விடுங்கள். சபை கூடி வருவதை சிலர் விட்டு விடுகிறார்கள். ஆனால் நாளானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாளானது நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. ஐயா, நான் உங்களை உள்ளத்திலிருந்து கேட்கிற கேள்வி, நாம் ஆராதனைக்கு வராமல் இருக்கிறதை தேவனிடத்திலே உங்களிடத்தில் இருக்கிற சில பதில்களை வைத்தால் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுவாரா என்பதை கேள்வி. பதில் சொல்லுங்க. ஆராதனைக்கு வராமல் இருப்பது நான் இந்த வருத்தத்தை குறிச்சு பேசல, துன்பத்தை குறிச்சு பேசல, வேலை காரியங்களை குறிச்சு பேசல. பாருங்க, நேற்று நாள்லையும் நான் வந்தேன், எனக்கு காய்ச்சல் இருந்தது, எனக்கு தலையிடி இருந்தது, ஆனால் நான் வர வேண்டி இருந்தது, வந்தேன். விளங்குறதா? நேற்றைய நாளிலே உங்களில் அறவாசி பேர் என்ன செய்தீர்கள் சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் உங்கள் வீட்டிலே உங்களுடைய நேரங்களை, உபவாச நாட்களை செலவழித்திருந்தால் கர்த்தருக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டும். நான் சொல்வது வேலைக்கு போறவர்களை குறித்தல்ல, வருத்தத்திலே படுத்து கிடக்கிறவர்களை இல்லை, முதியவர்கள் இயலாதவர்களை குறித்து நான் பேசவில்லை, கதைக்க தெம்பு இருக்கிறவர்களை குறித்து பேசுகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்து நின்று ஜெபம் பண்ணாமல் இருந்த நாட்களை குறித்து கர்த்தருக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். அங்கேயும் அவர்தான் இருக்கிறார். இங்கே எழுதப்பட்ட வார்த்தைகள், அங்கேயும் அவர்தான் இருக்கிறார். நேற்று வந்தீர்கள், அருமையான இருந்தது. அந்த இடத்துல கேளுங்கப்பா, ஆராதனை ஜெபக்குட்டை எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? ஆசீர்வாதமா இருந்ததா? பிரயோஜனமா இருந்ததா? ஜெபக்கூட்டத்துக்கு வாங்க, சபைக்கா ஜெபம் பண்ணுங்க. அந்த வியாதியில் தேசங்களை பரவுகிறது, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜனங்கள் அழிகிறது, எல்லாரும் ஜனங்கள் தான், அழிந்து போகிறார்கள். அதே அழிவுகள் நம் பக்கங்களில் நெருங்கி விடாதபடிக்கு, திரும்பி விடாதபடிக்கு, கர்த்தருடைய பட்டை நமக்கு எதிராக எழும்பி விடாதபடிக்கு ஜெபம் பண்ணு. சபை கூடிவர்களில் சிலர் விட்டு விடுவது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். அன்பாய் ஒருவருக்கு சொல்லுங்க, கேட்கலையா விட்டுடுங்க. அதுக்கு மேல போறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. விளங்குறதா? ஒரு சிலர் கூப்பிடுங்க, வாங்க சிஸ்டர், இங்க வாங்க, ஆலயத்துக்கு வாங்க. வராம விடுறது நல்லதல்ல. ஏன், இவ்வளவு நாளும் பைபிள் வாசிக்கலையா நீ? இவ்வளவு நாளும் வேதத்தில் ஒன்றும் வாசிக்கலையா? என்ன சொல்லுது பைபிள்? சர்ச்சுக்கு வர வேண்டாம்னு சொல்லுதா? ஆராதனைக்கு வேண்டாம்னு சொல்லுதா? ஆராதனைக்கு வராது என்று சொல்லுதா? ஏதோ காரியங்களே அடுக்கி விட்டு போய் விடுறோம். கர்த்தருக்கு முன்பாக இதே காரியங்கள் செல்லுபடியாகாது. அதை விளக்கிக் கொள்ளுங்கள். ஹலலோயா, ஹலலோயா. உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சிந்திக்கிறீர்கள், ஆனால் உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள எப்படி வளருகிறார்கள் என்பதை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்களா? நான் சிறு வயதிலிருந்து நான் வளர்க்கப்பட்டேன். பைபிள் ஸ்டடிக்கு என்னை கொண்டு போனார்கள், உபவாச கூட்டத்துக்கு என்னை கொண்டு போனார்கள், நான் விரும்பினவும் இல்லையோ. ஆராதனைக்கு என்னை கொண்டு போனார்கள். சிறு வயதிலிருந்து வளர்க்கப்பட்டேன். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்க்கிறீர்கள்? நீங்களே ஆராதனைக்கு வர விட்டு விட்டு உங்கள் பிள்ளைகளை ஆராதனைக்கு போன்று சொல்லுவது தேவனுக்கு முன்பாகவும் மனுஷர்களுக்கு முன்பாகவும் நியாயமற்றதையா? நியாயமற்றது. பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்த்தெடுங்கள், விசுவாசத்தில் வளர்த்தெடுங்கள். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ. நாள் சமீபமாக இருக்கிறது. தேவன் வருகிறார், ஆண்டவர் வருகிறார், ஆண்டவர் வருகிறார். இன்னைக்கு உலகம் எங்களுக்கு பதில் சொல்லுகிறது, கர்த்தர் வந்து கொண்டு இருக்கிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், இவைகள் எல்லாம் என் இருதயத்தில் இருக்கிறவைகளாகும். இன்னும் ஒரு வசனத்தை வாசியுங்கள், எபிரேயர் 3:12 வாசியுங்கள். எபிரேயர் 3:12 வாசியுங்கள்.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
திருப்பி வாசிங்க.
சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
ஹல்லேலூயா. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம், பொல்லாத இருதயம், நடக்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் வைத்து கர்த்தரை விட்டு பின்வாங்குவது. தேவ சமூகத்தை விட்டு, ஐயா ஒரு ஆராதனைக்கு வராமல் அழுகிற ஜனங்களை எனக்கு தெரியும், ஒரு தேவனுடைய சமூகத்தை மிஸ் பண்ணினதுக்கு கலங்குகிற ஜனங்களை எனக்கு தெரியும், ஐயோ ஒரு ஆராதனைக்கு போக முடியாமல் போய்விட்டதேன்னு சொல்லி கண்ணீர் விடுகிறவர்கள் எனக்கு தெரியும், தேவ பிரசன்னத்தை நான் இழந்து விட்டேன், அன்னைக்கு வாட்டு எனக்கு வரவில்லை என்று சொல்லி அழுகிறவர்கள் எனக்கு தெரியும். ஆனால் வேதம் என்ன சொல்ல? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவர்களுக்கும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்கள். ஹல்லேலூயா. அவிசுவாச இருதயம் உலகத்தில் நடக்கிறதில் கேட்டு இருதயத்தில் நிறைக்கிறது. அவர்கள் இவர்கள் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு நிறைக்கிறது. நிறைத்து விட்டு கடைசியில் என்ன சொல்லுவது தெரியுமா? இன்னைக்கு ஆராதனைக்கு போய் என்ன செய்கிறது? மகா ஆச்சாரியர் சபையிலே காத்துக்கொண்டு இருக்கிறார். நீ வீட்டில என்ன சொல்லுற? இன்னைக்கு போய் என்ன செய்யறது? அங்க எனக்கு இருக்கிற பிரச்சனை அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு இருக்கிற சோதனை அவங்களுக்கு தெரியுமா? எனக்கு இருக்கிற துக்கம் அவங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வருகிறது, அந்த நாள் நீயும் நானும் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும், நின்றே ஆக வேண்டும். அன்றைக்கு நீ என்னென்றாலும் சொல்லலாம், பாஸ்டர் சரியில்லைன்னு சொல்லலாம், தாசன் சரியில்லைன்னு சொல்லலாம், வேறு அவர் சரியில்லை இவர் சரியில்லைன்னு சொல்லலாம், ஆனால் கர்த்தர் உன்னை விசாரிக்கிற நாளில் நீயும் நானும் தேவனுக்கு முன்பாய் நின்றாக வேண்டும். எவரையும் குற்றப்படுத்தி விட்டு போய்விடலாம், ஆனால் கர்த்தர் விசாரிப்பா. நேற்று நாளில் சொன்னேன் ஒரு காரியம், கர்த்தர் விசாரிப்பாராக, தேவன் விசாரிப்பாராக. எனக்கு தாவீது ராஜாவை பிடிச்ச ஒரே பகுதி என்ன தெரியுமா? அடிக்கடி சொல்ற விசாரி, ஆண்டவரே எனக்கு அநியாயம் செய்தார்கள், எனக்கு அக்கிரமம் செய்தார்கள், விசாரியும் எழுந்தரும், ஏதாவது சொல்லும் ஆண்டவரே. பழைய பாட்டிலே அந்த ஜபம் சரியாக இருந்தது, புதிய பாட்டிலே அப்படி ஜபத்தை பண்ண முடியாது. ஆனாலும் கர்த்தருக்கு நான் விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் நியாயம் செய்வாராக. தேவனை தேடுவதற்கு காரணங்கள் கிடையாது, கர்த்தரை அணுகுவதற்கு, தேவ சமூகத்தை நாடுவதற்கு காரணங்கள் கிடையாது. நான் வேலை செய்த நாட்களிலே சனிக்கிழமை இரவு வேலை முடித்து விடிய 6 மணிக்கு வந்து கேளின் ஆராதனைக்கு நான் போய் ஆராதனை செய்து முடித்து, அந்த ஆராதனை முடித்து இந்த ஆராதனை வந்து, சில வேலை ரோபின்சன் பிரதருக்கு தெரியும் என்று நம்புகிறேன், நான் போய் வருகிற பொழுது பேசுகிறேன். இந்த ஆராதனை முடித்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வேலை போய் செய்து முடித்து நான் வீட்டை போன நாட்கள் இருக்கிறது. ஆகவே வாய்க்கு வந்தபடி அலம்பாதிருங்கள், அலம்பாதிருங்கள். கர்த்தரை தேடுவதற்கு எதையும் தடியாக இருக்க முடியாது. நேற்று நாளிலே ஃபாஸ்டிங் பிரேயர் நடந்தது, நீங்கள் சொல்லலாம் வேலை பிரதர், எத்தனை பேர் நீங்கள் உங்களுடைய செஃப்கிட்ட போய் அழுதழுது கேட்டீர்கள், தயவு செய்து மாசத்தில் ஒரு நாள் எனக்கு இந்த லீவு நாளை தந்துரு, எனக்கு தயவு செய்து தந்துரு, எத்தனை பேர் கேட்டீங்க? ஒரு நாள் கேட்டு விட்டால் அதோடு நிறுத்திவிடக்கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆராதனை நாட்களிலே வேலை போடுகிறார்கள், உண்மை. சில காலங்கள் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது, நான் அதை கட்டிப்பாக உங்களோடு, ஆனால் நீங்கள் எவ்வளவுத்திற்கு பிரயாசப்பட்டீர்கள் என்பது என்னுடைய கேள்வி. எவ்வளவுத்திற்கு பிரயாசப்பட்டீர்கள்? இன்னைக்கு நான் ஆராதனைக்கு போய் ஆக வேண்டும், ஏதாவது வழி செய்யுங்கள். உங்களுக்கு தெரியுமா, நான் ஆராதனை நேரத்தில் 2 மணிக்கு ஆராதனை, நான் 12:30 வரைக்கும் நான் வேலை செய்து விட்டு யாராவது ஒரு இடத்துல டெலிபோன் பண்ணி என்னை வந்து ஏற்றி கொண்டு போங்கள் என்று சொல்லி அந்த இடத்திலே வேலை தளத்திலே நின்று நான் அங்கிருந்து ஆராதனைக்கு நேரே வந்து இறங்கின நாட்கள் இருக்கிறது. உடுப்புகள் வந்து ஆராதனையிலே மாற்றின நாட்கள் இருக்கிறது. கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார், எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அதனால் கர்த்தர் எங்களை நடத்தி செல்லுகிறார். ஆகையினாலே அவிசுவாச சகோதர ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுக்கு எதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்கும் சபை கூடி வருதலை நீ விட்டுவிட்டால் கர்த்தரை விட்டு விலகுவது சீக்கிரமாயிருக்கும். ஆகையினாலே ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடு, ஆராதனைக்கு முக்கியமாய் வா, ஆராதனைக்கு கட்டாயமாய் வா. அது சரியில்லை, இது சரியில்லை, அங்க சரியில்லை, இங்க சரியில்லை, அவர் சரியில்லை. மகா ஆச்சாரியர் உனக்காய் சபையிலே காத்திருக்கிறார். ஆராதனை என்பது மேன்மையானதுண்டு, ஆராதனை என்பது தேவ பிரசன்னம் நிறைந்ததுண்டு, ஆராதனை என்பது பரிசுத்தம் நிறைந்ததுண்டு, ஆராதனை என்பது தேவன் இறங்கி வருகிற ஒரு இடம். அலட்சியம் பண்ணாதிருங்க, அலட்சியம் பண்ணாதிருங்க. கர்த்தர் காண்கிறவராய் இருக்கிறார், தேவன் நம்மளை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹலலோயா, ஆராதனைக்கு வரவில்லை என்று சொல்லி பலர் பல காரியங்களில் நீங்கள் சொல்லலாம், ஐயா உங்கள் முகத்திற்காக வேண்டி நாம் அதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் அவைகளை அங்கீகரிக்கிறோம் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாது. நீங்கள் வந்து சொல்லுவீர்கள், எனக்கு வேலை பிரதர், எனக்கு அது நடந்துட்டது, வரைக்கதான் அது நடந்துட்டது, வரைக்கதான் இது நடந்துட்டு சொல்லி நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் கேட்கிறோம், ஆனால் அதை நாம் அங்கீகரிக்கவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், அதுலயா பிள்ளைகளை கட்டாயப்படுத்துகிற நமக்கு முதல்ல போக தெரிய வேண்டும். ஒரு நாள் ஒரு இடத்துல இருந்து எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் ஊழியம் செய்தார்கள், சபைக்கு வந்தார்கள், அடிக்கடி சபையிலே தேவ பிள்ளைகளுக்கு பல சோதனைகள் வந்து போகிறது உண்மைதான். அந்த நபர் என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அவருக்கு எது மட்டும் சொன்னால் சர்ச்சுக்கு போக வேண்டாம் என்று சொல்லுவார் பிள்ளைகளை. பிறகு அவருக்கு எல்லாம் சரி என்ற மன திருத்தின் அவர் வருவார் ஆராதனைக்கு. திருப்பி அவருக்கு ஏதாவது வருத்தம் பிடிச்சிட்டா வரமாட்டேன் சொல்லிட்டு நிப்பாரு. அப்ப என்ன செய்கிறது, பிள்ளைகளே நிப்பாட்டுறது. அதுக்கு பிறகு என்ன செய்கிறது, ஒரு நாள் அவன் வளர்ந்து பெரியவன் ஆகிவிட்டு சொன்னான், நீ நினைச்சொன்ன வர்றதுக்கும் நீ நினைச்சு வர வேண்டாம்னு சொல்றதுக்கும் இது சரிப்பட்டு வராது, நீ போறண்டா நீயே போய்க்கு நான் வரையில. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அது. பிள்ளைகளை கத்தருக்குள்ளே ஒழுங்காய் வளர்த்தடுங்கள். நினைச்சு நினைச்சு குந்தி குந்தி எழும்பாத்திடுங்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே அந்த அவிசுவாச இருதயம் உங்களுக்குள்ள இல்லாமல் போக வேண்டும். ஹல்லேலூயா. என்ன நடக்கிறதை வச்சு தூக்கி அடிச்சு நிறைச்சு போட்டு எண்ணத்துக்கு போய் எண்ணத்துக்கு தான் முதல்ல நான் வாசி வருகிற பொழுது இருதயத்தில் ஒன்றும் இல்லாம வாங்கப்பா, எல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு வாங்க, கரைச்சி போட்டுட்டு வாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிறைப்பார். அவர் தன்னோ உங்களோடு ஒருவரும் தனிப்பட்ட விதத்தில் பேசுவார். ஹல்லேலூயா. இருதயம் திறந்திருந்தால் வார்த்தைகள் ஓடி வரும். இருதயம் திறந்திருந்தால் கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே விழுந்துவிடும். அதை நாம் சுமந்து செல்ல வேண்டும். நான் கடந்த நாட்களில் பேசின ஒரு வார்த்தை என்னவெனில், வார்த்தைகளை வீடு கொண்டு செல்லுங்கள். ரோட்ல விட்டுட்டு போக கூடாது. சபையிலேயே அந்த படியில ரெண்டு பேரோட விட்டுட்டு போகாதீங்க. வீட்டுக்கு கொண்டு போங்க வார்த்தை, கொண்டு போய் சிந்தீங்க. என்ன நடந்தது, என்ன பேசினார், என்ன சொல்றார், அதை சிந்தீங்க. வீட்டிலே வைத்து இல்லாவிட்டால் உங்க கணவரோடு உங்க மனைவியோடு பேசுங்க. இப்படித்தான் இருக்காது நல்லது. நான் ஆராதனை முடிந்து என்னுடைய வயசிலே வீட்டுக்கு போனால் செய்தி என்னவென்று சொல்லி நான் சொல்ல வேண்டும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், என்ன கேட்கிறீர்கள்? ஏதாவது பிள்ளை ஒன்றோடு ஒன்று நுள்ளிட்டு வந்தது அதை விசாரிங்க. ஆனா என்ன பிரசங்கம், என்ன வசனம், உனக்கு என்ன விளங்கினது? இந்த தமிழ் விளங்கியல் என்றதெல்லாம் அது உங்களுக்கு சரியா, அது நீங்க சொல்றது, அது நீங்க நம்பிட்டு இருங்க. உங்க பிள்ளைகளுக்கு தமிழ் விளங்கியல் அது உங்க பொறுப்பு. ஆனா நீங்க வீட்டுல எல்லாரும் என்ன டச்சில் என்ன எந்த கிளாஸ் முடிச்சிட்டு வந்து பேசுறீங்க உங்க பிள்ளைகளோடு? நீங்க பேசுறது எல்லாமே உங்க பிள்ளைகளுக்கு விளங்குது நல்லா, அது உங்களுக்கு தெரியுமா? நான் தான் பேசுறேன், நான் பேசுறது அவங்களுக்கு விளங்கலன்னு சொல்லி கேளுங்க பாக்கலாம். என்ன எல்லாரும் சொல்றது, எனக்கு பிள்ளைக்கு விளங்கல, பிள்ளைக்கு விளங்கல, பிள்ளைக்கு எல்லாம் விளங்கும். விளங்க கூடாதது எல்லாம் உங்க பிள்ளைக்கு உடனே விளங்கிடும். விளங்குறது தான் விளங்க இல்லையோ. ஆகையினால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த ஆராதனை டொச்சிக்கு பாருங்க. டொச்சில ஆராதனை செய்கிறது நல்லது, நான் அதை தவிர்க்கவில்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை சொல்லி சொன்னால் அது நீங்கள் உங்களை ஏமாத்துகிறது. தமிழ்ல பேசுங்கள், தமிழ்ல பேசுவார்கள் பேசுவார்கள். ஆனால் அந்த இருதயம் நமக்குள்ளே இல்லாதிருப்பதாக. எந்த இருதயம்? அவிசுவாசத்துக்குரியது. தேவனை விட்டு நம்மளை பிரிப்பது, தேவனை விட்டு நம்மளை பிரிக்கிற எந்த காரியத்திலும் கைவையாதிருங்க. உன் விசுவாசம் அதனால தாக்கப்படுகிறதா, அந்த இடத்திலிருந்து எடுத்துருவன் கையை. உன் வாழ்வு அதனால் பாதிக்கப்படுகிறதா, அந்த விட்டு விட்டு நகரு, அலட்டி தள்ளாதீங்க. உன் விசுவாசம், உன் ஓட்டம், உன் விசுவாசம், உன் வாழ்க்கை அதனால் பாதிக்கப்பட்டு போய்விடும். கடைசியிலே கண்ணீர் சிந்துகிறது நீதான், அழுகிறது நீதான். ஆராதனையை இழந்து, தேவ சமூகத்தை இழந்து இன்னைக்கு எத்தனை பேர் நிக்கிறார்கள் தெரியுமா? இருக்கிற தண்ணிய வந்த தண்ணிய கொண்டு போச்சுதான் மாதிரி விளங்குறதா? எத்தனை பேர் அழுகிறார்கள் தெரியுமா? ஏன் தான் இந்த அநியாயம்? என்ன ஒரு வசனத்தை வாசிப்போமா? மத்தேயு 7:12 வாசியுங்கள். சீக்கிரமாக வாசியுங்கள், எனக்கு டைம் போகிறது, பரவாயில்ல, நான் முடியுமான அளவுக்கு பாக்குறேன். மத்தேயு 7:12 வாசியுங்கள்.
ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம்.
நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்ன சொல்லுகிறது? மற்றவர்கள் எனக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேனோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள். பிரச்சனை முடிந்தது, எல்லாம் முடிந்துவிடும், ஒரு பிரச்சனையும் இருக்காது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் என்ன சொல்லுகிறது? மற்றவர்கள் எனக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்புறீங்க,
அதை நீங்க மற்றவர்களுக்கு செய்யுங்க.
முடிஞ்சது அல்லவா? எனக்கு ஒரு சம்பவம் உண்டு, ஞாபகம் வருகிறது. இந்த சபையில இருந்த ஒரு நபர், இந்த சபையில இருந்த ஒரு சிஸ்டரை பார்த்து கேட்டாங்களாம், இந்த சிஸ்டர் இந்த சபையில தான் இன்னைக்கு இருக்கிறார்கள், பொய் என்று சொன்னால் நிரூபிக்கலாம் பாருங்க. அந்த சிஸ்டர்கிட்ட போய் ஒரு கேட்டாங்களாம், என்ன சிஸ்டர், நானும் ஊழியம் செய்கிறேன், தாசன் பிரதரும் ஊழியம் செய்கிறார், ஆனா நீங்க தாசன் பிரதர் வந்தா மாத்திரம் வழிமினிக்கிறீர்கள், கை கொடுக்கிறீர்கள், அவரை வர வைக்கிறீர்கள், எங்களை ஏன் செய்யவில்லை என்றது புகார். அது நீங்கள் நடக்கிறதிலே, நீங்கள் செய்கிற ஊழியத்திலே, நீங்கள் நடந்து கொள்றதிலே இருக்கப்பா, அதுலதான் இருக்குது. ஒன்றும் எனக்கு ஸ்பெஷலா ஒன்றும் வரல, உன்ன மாதிரி எனக்கு ஒரு வேத புத்தகம், உன்ன மாதிரி நானும் சபையில இருக்கிறேன், உன்ன மாதிரி நானும் ஊழியம் செய்கிறேன், அவ்வளவுதான். அதற்கு நீ பொறாமை கொள்ளாத, வழங்குறதா? ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுக்கப்படுகிற கனங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அது நானா இருந்தாலும் சரி, என்னுடைய தலைமை போதகராக இருந்தாலும் சரி, சபையில இருந்து ஊழியம் செய்கிற எவராக இருந்தாலும் சரி, அதில் பொறாமை கொள்ளாதிருங்கள். ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்கள் எதை எனக்கு செய்ய வேண்டும்? உங்களை கனம் பண்ணணும் என்று விரும்புகிறீர்களா? போங்கள், முன்னுக்கு போய் கனம் பண்ணுங்கள். உங்களோடு பேசணும், உங்களோடு சந்தோஷமா இருக்கூடாது, உங்களோடு போய் சந்தோஷமா பேசுங்கள், பேசுங்கள். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம், இதுவே தீர்க்க தரிசனம். நான் செய்ய மாட்டேன், அவங்க தான் எல்லாம் செய்யணும். நான் பேச மாட்டேன், அவங்க தான் எல்லாம் பேசணும். நான் வரமாட்டேன், அவங்க தான் எல்லாம் வரணும் என்று சொன்னா வேத வசனம் என்ன சொல்லுது? நீ அதை செய். நீ வளர்ந்தவன் இல்லையா? நீ 50 வருஷம் சபையில இருக்கிறா இல்லையா? நீ எல்லாம் வளர்ந்த மனுஷன் இல்லையா? ஆவியில உச்சக்கட்டத்தில் இருக்கிறா இல்லையா? அப்ப செய் இதை. எதை செய்? மற்றவர்கள் எதை செய்யணும்னு சொல்லி நீ விரும்புறாயோ அதை நீ செய். நாம செய்ய முடியாது, எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு கடினம். அவங்க ஊழியம் செய்கிறாங்க, அதனால அவங்க தான் செய்யணும். அப்படி வசனம் எங்கேயும் சொல்லப்படவில்லை. நீ நான் ரெண்டு பேருக்கும் இதுதான் வார்த்தை வழங்குறது. ஆகையினாலே அதனால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கிறது. இது தொடர்ந்து இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கப்படும், அதோடு சேர்க்க முடிய சேர்க்கக்கூடியதாக இருக்கிற கலாத்தியர் 6:7 வசனத்தை வாசிங்கள். கலாத்தியர் 6:7. எனக்கு இந்த வார்த்தை நேற்றைய நாளிலே நான் பேச விரும்பினேன், அது சரியாக வராம இருந்தது, அந்த எனக்கு டைம் சரியாக இருக்கவில்லை, அது இந்த நாளிலே நான் பேச விரும்புகிறேன். கலாத்தியர் 6:7 இருந்து வாசிங்கள். 7 தொடர்ந்து வாசிங்கள்.
மோசம் போகாதிருங்கள்,
மோசம் போகாதிருங்கள்.
தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷர் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பட்டு விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ. ஐயா, நான் இதை அன்பாய் சொல்லுகிறேன், கடிந்து கொண்டு சொல்லுகிறேன், புத்திமதியாய் சொல்லுகிறேன், அனுபவத்தில் சொல்லுகிறேன், மனுஷன் எதை விதைக்கிறானோ காலங்கள் தாமதிக்கும், ஆனால் கர்த்தருடைய நீதி மாறவே மாறாது. அதை நல்லாய் வழங்கிக் கொள்ளுங்க. காலங்கள் மாறும், நேரங்கள் மாறும், வருஷங்கள் தாண்டும், ஆனால் கர்த்தர் சிலவற்றை மறப்பதில்லை. ஆனால் என்னை மறக்க சொல்லி சொல்லியிருக்கிறார், நீ எல்லாவற்றையும் மறந்து விடு, எல்லாவற்றையும் மன்னித்து விடு, நீ என்னை நோக்கி பார், நான் உனக்கு மறுத்தரவு தருவேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க வருவேன், உன்னோடு பேச வருவேன், நீ மறந்துவிடு. ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை, தேவன் மறப்பதில்லை. நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? நாங்கள் எல்லாம் எங்களை குறித்து பேசுகிறோம், எங்களுக்கு எல்லாம் பேச தெரியும், மற்றவர்களை குறித்து கணக்கு அடிச்சு உலட்டி பேச தெரியும். உங்களுக்கு தெரியாததுல அநேகம் எங்களுக்கு தெரியும், பேச முடியும், ஆனால் எங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையிலே அறுப்பும் இருக்கிறது என்று சொல்லி, அதனால் நாம் பேசாமல் இருக்கிறோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் நடத்தி செல்வார். இதுவரைக்கும் நடத்தி சென்றவர் அல்லவா? எனக்கு ஒரு கவலைக்குரிய விஷயம் ஒரு 2-3 மாசத்துக்கு முதல் என்ன நினைக்கிறேன் நடந்தது என்னவெனில், ஒருவர் ஒரு 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 காரியம் ஒன்று ஒரு ஒரு அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு காரியம் பெருசாக விளக்கப்படுத்த விரும்பவில்லை. அப்படி நடந்தவுடனே அது நடக்கக்கூடாத ஒரு காரியம், பாரதூரமான ஒரு காரியம், அது அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு காரியம். அதனாலே அந்த காரியம் கேள்விப்பட்ட உடனே நான் என்னுடைய நண்பன் ஒருவனோடு டெலிபோன் அடித்து கதைத்த பொழுது இப்படி இப்படி நடந்ததப்பா என்ன என்று சொல்லி நான் அதுல ஒரு ஒரு ஷொக்கா ஒரு கவலையாக என்ன இது நடந்திருக்க கூடாது அதனால அப்படி பேசினேன். எடுத்த வீச்சுக்கு அவங்க என்ன தெரியுமா சொன்னான், அவங்க எதை விதைச்சாங்களோ அதை அறுக்கிறாங்க. அட்டைக்கான் பாட்டு நான் எனக்கு வேணாண்டு என்னடாப்பா இப்படி பேசுவதா, எதை விதைச்சாங்களோ அதை அறுக்கிறாங்க அவ்வளவுதான். அதை விட்டுக்கு நான் கணக்க பேசவே இல்லை. அதுல கொஞ்ச நேரத்தில் டெலிபோன் வச்சு விட்டோம். நான் என்ன சொல்லுகிறேன், அது காலங்கள் கழிந்தது. ஐயா நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன், உங்கள் நிமித்தம் ஒருவரை நீங்கள் கண்ணீருக்குள்ளே நடத்தினால் நீங்கள் கண்ணீருக்குள்ளே நடத்தப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பினால் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு ஒருவரை வைத்திருப்பார். நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசி ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக எழும்பினால் கர்த்தர் அதை மறக்கவே மாட்டார் என்பதை உங்களுக்கு எச்சரித்து சொல்லுகிறேன். நாங்கள் இன்றைக்கு கவலைப்படலாம், அதை குறித்து நாம் சோர்ந்து போகலாம், கர்த்தர் எங்களுக்கு பலம் தருவார், நாங்கள் எழும்பி விடுவோம், நாம் நடந்து கொண்டு போவோம். ஆனால் ஆனால் விதைத்த நீங்கள் அறுக்கிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதனாலே அவைகளை செய்யாதிருங்கள் என்பது என்னுடைய புத்திமதியாகும். நானும் என்னுடைய எனக்கு என்ன கேட்டீங்க பிரதர், உங்களுக்கு என்ன அனுபவம், உங்களுக்கு என்ன பெரிய அனுபவம்? ஐயா அன்பாய் நான் சொல்லுகிறது என்னவெனில், எத்தனை வருஷம் இந்த ஜெயமன் சேசத்தில் எத்தனையோ கிறிஸ்தவர்கள், எத்தனையோ கிறிஸ்தவ ஊழியர்கள், எத்தனையோ கிறிஸ்தவர்களை நானும் பார்த்திருக்கிறேன். போதகரும் சாட்சி, அநேகர் அநேகருடைய வாயின் வார்த்தையினாலே தங்கள் வாழ்க்கைகளை இழந்தார்கள், இழந்தார்கள் ஊழியங்களை இழந்தார்கள். ஊழியத்தை விட்டு கத்தர் எங்கேயோ கொண்டு போய்விட்டார். கண்ணீரோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஏராளம் பேர் விளங்குறதா? ஒரு சபையை ஒரு ஒரு சபையை நடத்தக்கூடிய இடங்கள்ல இருந்தவர்கள்லாம் இன்றைக்கு சேச்சுக்கே போகாத அளவுக்கு பிசாசு கொண்டு போய்விட்டார். காரணம் என்ன? உன் நடத்தைகள் சரியில்லை, உன் பேச்சுக்கள் சரியில்லை, நீ விதைத்தவைகள் அப்படி இருக்கிறது. இந்த தேசத்தில் இருக்கிறார்கள், அன்றைக்கும் இருக்கிறார்கள், மற்றவருடைய பிள்ளைகளை குறித்து கண்ட மாதிரி பேசுகிற உனக்கு நான் சொல்லுகிறேன். இதே வண்ணமாக ஒருவரை எனக்கு தெரியும், நீதிமான்களை போல நடித்து நொடித்து வசனத்தை தூக்கி வச்சு அலட்டி அடித்து மற்றவர்களை பித்து திண்டவருடைய பிள்ளைகள் ஜெயில இருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. கிறிஸ்தவர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்தவர்கள், ஊழியர்கள். நான் இவைகளை பேச பேச போதகர் என்ன நினைக்கிறாரு தெரியாது, நான் பேசுகிற நபர்கள் எல்லாம் அவருக்கும் தெரியும். நான் எச்சரித்து பேசுகிறேன், நீங்கள் அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லி பேசுகிறேன், நீங்கள் அப்படி விதைக்காதீர்கள் என்று சொல்லி பேசுகிறேன். மற்றவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார். அவர்தானே ரட்சித்தார் அவளை, அவர்தானே ரட்சித்தார் அவனை, அவர் நடத்துவார். அதற்கு மேலாக தலைமை ஆசாரியராய் அவர் இருக்கிறார், அதுக்கு அடுத்து ஆசாரியரை வைத்திருக்கிறார், அவர்கள் சபையை பார்த்துக் கொள்வார்கள். நீ கர்த்தரை துதி, தேவனுக்கு மகிமை செலுத்து, வாட்டியை கைக்கொள், வீடு திரும்பு. ஆவிக்கென்று விதைத்தாய், நீ ஆவிக்குரியதை அறுப்பாய். எதிராளி விழுகிறதை கண்டு யாரும் சந்தோஷப்படக்கூடாது வேதம் சொல்லுகிறது. எதிராளி விழுகிறதை யார் சத்துரு விழுகிறதை கண்டு யாரும் சந்தோஷப்படக்கூடாதா? எனக்கு ஒருவர் பிடிக்கலன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்று நடந்துட்டு அதை பார்த்து சந்தோஷப்படாதேங்க. கத்திரிடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க, அதே நேரத்தில் மற்றவனுக்கு எடுத்து டெலிபோன்லையும் கதையாதேங்க. கத்திரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்க, தேவசமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. அதுதான் உன்னுடைய வேலை, அதுதான் ஆவிக்குரியவன், அதெல்லாம் ஆவிக்குரிய மனுஷன். நியாயம் தேடுவதும் சரிபிளை கதைப்பதும் அது கத்தருடைய காரியம். நீ எதுக்கு இதுக்கு இல்ல? உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை? கத்தர் பார்த்துக் கொள்வார், அவர் நடத்துவார். ரத்தம் சிந்தது நீயா நியாயம் விசாரிப்பதற்கும் சரிபிளை சொல்லுவதற்கும்? அது கத்தர் பார்த்துக் கொள்வார். அல்லாவிட்டால் சபையில ஊழியக்காரர்கள் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நீ அதை செய்யாத. திரும்பவும் நான் சொல்றேன்,
நான் கண்ட அனுபவத்திலே கண்ணீரோடு இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஏராளம் பேர். தயவு செய்து கர்த்தருடைய நாமத்தில் உங்களை கேட்டுக்கொள்றது என்னவெனில், விதைக்காதிருங்கள். மாம்சத்துக்குரியவைகளை விதைக்காதிருங்கள். மாம்சத்துக்குரியவர்களை விதைக்காதிருங்கள். விதைக்காதிருங்கள். விதை எதை? ஆவிக்குரியவர்களை விதை. மற்றவர்களை கட்டு. சபைக்கு சபையோடு சேர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டு. ஓடு. அதை விட்டு விட்டு மாம்சத்துக்குரியதை விதையாத விதையாத. பிள்ளைகள் பிழை செய்தால் ஏற்றுக்கொள். வாலிபர்கள் பிழை செய்தால் தூக்கி சுமந்துகொள். அதுதான் ஆவிக்குரிய ஒரு மனுஷன், ஆவிக்குரிய ஒரு பிள்ளை, தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளை. யார் தெரியுமா? அதெல்லாம் என் பிள்ளைங்கப்பா. சபையில் இருக்கிற எல்லாம் எங்க பிள்ளை மாதிரி. வாலிப பிள்ளைகள் எங்க பிள்ளைங்க? நாங்க அவங்களை குறிச்சு தப்பா பேசக்கூடாது. அப்படி அவர்களுக்கு சொல்ல வேண்டுமானால் நாங்கள் கூப்பிடுவோம். நாங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்லுவோம். நீங்க புத்திமதி சொல்லாதீங்க. உங்க புத்திமதி எல்லாம் முட்டி மோதி இருக்குது. நாங்க கூப்பிட்டு சொல்றோம் அவங்களுக்கு, இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க. அவங்க நாங்க சொன்ன வடிவா கேட்பாங்க. வழங்குறதா? ஆகையினாலே 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 மாம்சத்துக்குரியவைகளை விதைக்காதிருங்க. மாம்சத்துக்குரியதை விதைக்காதிருங்க. ஆவிக்குரியதை விதையுங்க. நல்லதை விதையுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு விதையுங்க. மற்றவருடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக, ஆசீர்வாதம் உண்டாக விதையுங்க. மற்றபடி ஒன்றையும் விதையாதீங்கப்பா. விதையாதீங்க, விதையாதீங்க. ஏனென்று சொன்னால் அதை அறுக்கிறதுக்கு தேவன் ஒரு காலம் வைத்திருக்கிறார். நானும் சரி, நானும் அறுப்பேன். இல்லாவிட்டால் சரியான விதத்திலே நான் மனம் திரும்பி இருந்தால் சரி, கர்த்தருக்குள்ளே தப்பிக்கொள்வேன். அல்ல இல்லையா? நானும் சில வேளைகளில், ஆனால் கர்த்தருக்குள்ளே சரியான விதத்திலே நான் மனம் திரும்பினால், ஆண்டவரே நான் செய்துட்டேன், என்னை மன்னிச்சு கொள்ளுங்க, விழுந்து கதறினால் கர்த்தர் அதிலிருந்து தப்பிக்கொள்ள எனக்கு உதவி செய்வார். இல்லையோ அறுக்க வேண்டும். நானும் தான் அறுக்க வேண்டும். நானும் தான் அறுக்க வேண்டும். நான் இன்றைக்கு என்னுடைய தலைமை போவதற்கு முன்பாக எப்படி நடக்கிறனோ அதே வண்ணமாக நாளைக்கு ஒருத்தன் எனக்கு முன்பாக நடப்பான். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. அதனால பேசாம இருக்கக்கூடிய அளவுக்கு நான் பேசாமல் இருக்கிறேன். அதனால ஆசாரியத்து ஊழியம் நீங்க நினைக்கிற மாதிரி, சிந்திக்கிற மாதிரி இங்க செய்ய முடியாது. அநேகர் நினைப்பு அப்படித்தான், ஏதோ ஊழியம் கணக்கு கதையாதீங்க. கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வருவார். ஆகையினாலே ஆகையினாலே மோசம் போகாதிருங்கள். ஆகையினாலே நீ தீமையானதை விதைத்தால், மாம்சத்துக்குரியதை விதைத்தால் என்ன செய்வாய்? நீ மோசம் போவாய். இவைகள் எல்லாம் உள்ளத்திலே இருந்து என்னை கொஞ்சம் நாட்களாக எடுத்து 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 எடுத்து, இது கடிந்து கொள்றதா, இல்ல அன்பாய் சொல்லுவதா, இல்ல புத்துமதியாய் சொல்லுவதா? ஏன்டா எல்லாருக்கும் கடிந்து கொள்ளதா? முதல்ல சொன்னேன் பாருங்க, கடிந்து கொள்ளுதல் எல்லாருக்கும் விருப்பம் இருக்காது. கடிந்து கொள்ளுதல் அப்படி ஒருத்தருக்கும் விருப்பம் இருக்காது. இப்படிப்பட்ட சபைகள் என்ன ராஜேந்திரன் மாதிரி அவர்களை மறைந்து போனவர் மாதிரி இருந்தா எலும்பு வெளியில போட்டு அனுப்பிவிடுவார். அந்த அஞ்சாம் சைட்ல என்ன குனிஞ்செலும்புறா எலும்பு இப்ப பள்ளியில இரண்டு சொல்லி அனுப்பி விடுவார். அவங்களுக்கு தான் அது சரி. எங்களை மாதிரி ஆக்களுக்கு அது சரி வராது. பாருங்க என்ன, அங்க ரெண்டு பேர் காய்ச்சிட்டு இருக்கீங்க, வாயை மூடிட்டு வெளியில போங்கண்டு. யார் சொல்றது? மறைந்து போன ஐயா ராஜேந்திரம் ஐயா எங்கடி சபையில, இந்த சபையில வந்திருந்து ஊழியம் செய்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷன் ஊழியக்காரன் தான். அப்ப ஒருவர் சொல்லலாம், அது எப்படி அவர் சொல்லலாம்? அவருக்கு கொடுக்கப்பட்டது அது, அதை அவர் செய்கிறார், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய சபையில எத்தனை எத்தனை ஆயிரம் ஜனங்கள் இருக்கிறார்கள் சொல்ல முடியுமா? அவர் ஊழியக்காரன் இல்லைன்னு சொல்லி எத்தனை ஆயிரம் ஜனம் இருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த சபை தேசத்துக்கு சவால் விடுகிறது. இன்றைக்கும் அரசாங்கத்துக்கு சவால் விடுகிறது. எலும்பு போ என்று சொல்லி விடுவார்கள். இங்கு ஒரு மனிதனை கடிந்து கொள்வதற்கு எத்தனை பழி வைக்க வேண்டி இருக்குது. ஒருத்தரை திருத்துவதற்கு எத்தனை வளைவு நாங்கள் வளைவு வேண்டி இருக்கிறது. செய்யுங்க செய்யாதீங்க என்று சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்க வேண்டி இருக்கிறது. இந்தியாவிலே நான் போன பொழுது, இந்த பொழுது நான் இருக்கிற சபையிலே அந்த போதகர் என்ன தெரியுமா சொன்னார்? அவருடைய சபைக்கு நான் இருக்கிற பொழுது அங்கே இருந்தவர்கள் சொன்னார்கள், நீ என்னை ஆசாரியனாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ வேற ஒரு சபைக்கு போயிரு. ஏன் தெரியுமா? அதுல உனக்கும் பிரயோசனம் இல்லை, எனக்கும் பிரயோசனம் இல்லை. அவர்கள் எனக்கு சொன்னார்கள், இப்படி இந்த மனுஷன் சொன்னார்கள். அவர்கள் அதை நல்லாய் சொன்னார்கள். அதுதான் சரி, அப்படித்தான் சொல்ல வேண்டும். இப்படியே இருந்து ஒரு பிரயோசனம் இல்லை. அவனுக்கும் பிரயோசனம் இல்லை, எனக்கும் பிரயோசனம் இல்லை. அவர் வயது முதிர்ந்த ஒரு ஊழியக்காரர். ஜாக்கோப்னு சொல்லி டிவியில ப்ரோக்ராம்கள் வந்து போகும், நல்ல பாடு படிப்பார், வர்ஷிப் செய்வார். அவருடைய வர்ஷிப் சென்டர் சொல்லி ஏதோ அவருடைய சேர்ச்சிக்கு பேர். அந்த சபையிலே நாங்கள் போகிற பொழுதெல்லாம் அந்த சபைக்கு போயிருவோம். அவர்கள் 89 95 ஆண்டுல அந்த டைம்ல இந்த கேமன் தேசத்துல வந்து ஊழியம் செய்த ஒரு மனுஷன், இன்றைக்கு அவருக்கு சரியான வயசு. அந்த மனுஷன் சொன்னார், எனக்கு கீழ்படிந்து என் ஆலோசனைகளை கேட்டு இந்த சபையில நீ வளர முடிந்தால் இருந்து வளரு, இல்லை உனக்கு நல்லொரு சபை நல்லொரு போதகர் தேவை என்று சொன்னால் தேடி பார்த்து அந்த சபைக்கு நீ போ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லி அவர் அந்த விசுவாச குடும்பத்திற்கு ஆலோசனை சொன்னார். அதை நான் வரவேற்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஏனெனில் ஒருவரை பலாக்காரமாக பிடித்து கட்டி வைப்பதிலே ஒன்று பிரயோசனம் கிடையாது. இந்த வாங்க இங்க இடிங்க நெல்லுங்க வாங்க இருங்க நெல்லுங்க ஏனென்று சொல்லிச்சுனால் கர்த்தர் சபையில் இருக்கிறார், அவர் நடத்தி செல்வார். நாளைக்கு நான் கூட இல்லாட்டி சபை என்ன மூடவா போகுது? என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இரவில் எடுக்கப்பட்டாலும் நாளைக்கு தேவன் அடுத்த ஊழியக்காரனை நிறுத்துவா, அதுல எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. ஏனென்றால் இது கர்த்தருடைய வேடு, தாசன் என்றதில் அங்கு ஒன்றுமில்லை. இன்றைக்கு போனா நாளைக்கு ஆண்டவர் போதகரோட பேசுவார், அவருக்குரிய டைம் கொடுப்பார், ஆண்டவர் அடுத்த ஊழியக்காரனை நிறுத்துவார், அடுத்த ஊழியக்காரன் வருவான், அடுத்த ஊழியக்காரன் பிரசங்கிப்பா, அடுத்த ஊழியக்காரன் அவரோடு சேர்ந்து இந்த சபையிலே நடந்து செல்லத்தான் போகிறார். நாம தான் யோசிக்கிறது எங்களை விட்டான்னு சொல்லி, உங்களை விட்டாலும் ஒன்றுமில்லை, என்ன விட்டாலும் ஒன்றுமில்லை. நான் தான் அடிக்கடி நான் இல்லைன்னு சொன்ன என்ன செய்வாங்க? கர்த்தர் அப்படி நினைக்கிறவர்களையே எடுத்து விடுவார். கர்த்தர் அப்படி நினைக்கிறவர்களையே எடுத்து விடுவார். விளங்குறதா? ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சத்துக்குரியதை விதையாதருங்க, விதைக்காதீங்க, விதைக்காதே அறுப்பீங்க. அதைத்தான் நான் திரும்ப, நீங்க அறுப்பீங்க, நீங்க அறுக்காட்டி உங்க சந்ததி அறுக்கும். கிருபை எப்படி பெருகுகிறதோ கர்த்தருடைய நீதியும் விடாது. கிருபையின் காலம் ஆனால் அவைக்கு காலம் வைத்திருக்கிறவர் அவர். எங்களின் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தைகள், கர்த்தர் நம்மளை ஆவிக்குரியவர்களை விதைப்பதற்கு உதவி செய்வாராக. ஆவிக்குரிய காரியங்களை விதையுங்க. அல்லேலூயா. உங்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லிட்டு இருக்கும் சபையிலே. அல்லேலூயா. இந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, இந்த பிரதர் நல்லா வேதம் வாசிப்பாங்க, இந்த சிஸ்டர் இப்படி இவங்க இவங்க போனாங்க இவங்ககிட்ட போனா விசுவாசத்தில் எங்களுக்கு ஒரு பலம் உண்டாகும். அதை சொல்லுங்க, அதை செய்யுங்க. அதுதான் ஆவிக்குரிய விதைத்தல். விளங்குறதா? அல்லேலூயா. இந்த சிஸ்டர் போனா இந்த புரோகிட்ட போனா நல்ல ஆலோசனை தருவாங்க, அது கேட்டா என் சூழ்நிலைக்கு அது ஏற்றதாக இருக்கும். அது சாட்சி. சபையிலே முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். இந்த வருஷத்திலே நான் சொல்லுகிற வார்த்தைகள் இவைகள், கவனித்துக்கிடுங்க. முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள், உங்களை மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய அளவுக்கு வாழுங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு பாஸ்டர் செபஸ்டியானை குறித்து நான் உயர்த்தி நல்லா பேசுறேன் மாதிரி ஒரு நியூஸ் வந்து நமக்கு சொன்னாங்க. உண்மை பொய்யோ தெரியாது, அப்படி இருந்தா கர்த்தர் விசாரிப்பாராக. நான் அப்படி சொல்லி இருந்த அந்த நபரை பார்த்து கேட்கறது என்னவெனில், உனக்கு என்ன தெரியும் பாஸ்டர் செபஸ்டியானை குறித்து? யாரும் பேசணும்னு கேள்விப்பட்டேன். உனக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. பேசாம இருங்க. ஒன்றும் தெரியாட்டிக்கு பேசாம இருங்க. வேதத்திலே 12 அப்போஸ்தலர்களும் கலக்கின கலக்கல்லே இவரையும் ஒரு பட்டியில் சேர்த்துக் கொள்ளலாம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாதப்பா, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அதை குறித்து பேசிவிட்டால், அவரை குறித்து சொல்லிவிட்டா, கத்தரை விட இங்கு யாரையும் உயர்த்துறதுக்கு மடத்தரமான கிறிஸ்தவர்கள் இங்கு ஒருவரும் கிடையாது. கத்தருக்கு அடுத்ததாக அந்த மனுஷனை கொண்டு தேவன் செய்தவைகளுக்கு நான் சாட்சி, அந்த மனுஷனை நடத்தி வந்த வழிகளுக்கு நான் சாட்சி. நான் மாத்திரமல்ல, ஜெபல்ல எந்த மூலையிலும் போய் கேளுங்க. இந்த பிரான்ஸ்ல இருந்து வந்தார் அவர்கிட்ட கேளுங்க, பாஸ்டர் ரஞ்சன்கிட்ட கேளுங்க, இலங்கையில் இருக்கிற ஊழியக்காரன் கேளுங்க, கனடாவில் இருக்கிற ஊழியக்காரன் பிடிச்சி கேளுங்க. தெரியாட்டிக்கு வாய மூடிட்டு இருக்கணும், சும்மா கத்தி அலட்டி கொண்டிருக்க கூடாது, அந்த பெயர்களை கெடுக்கிறதுக்கு யோசிக்க கூடாது. அதுக்கும் கர்த்தர் கொண்டு வருவார் நியாயத்துக்கு. ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொன்னார்? அவன் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன், சாட்சி தானே சொன்னார். அவன் நாம சாட்சி சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? நீ உண்மை உள்ளவனா இரு, உன்னை குறித்து நான் சாட்சி கொடுக்கிறேன். நீ அவர் மாதிரி ஊழியம் செய், நான் உன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். சும்மா இருந்து கொண்டு ஏதோ தான் ஒன்று அலட்டக்கூடாது. எல்லாத்துக்கும் நீதி இருக்கிறது. அந்த நீதியின்படி பேச தெரியணும். நீதியின்படி என்ன செய்ய வேண்டும்? பேச தெரிய வேண்டும். அவர் நல்லவர்னா நல்லவர் சொல்லு, நல்லது மாத்திரம் சொல்லவே மாட்டாங்க, ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு தான் நிப்பாங்க இல்லையா. அதனால தான் சொல்றேன், மாம்சத்துக்குரியது விதைக்காதீங்க, விதையாதீங்க, 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 விதையாதீங்க. ஹலோயா. ஆகையினாலே அந்த வசனத்தை திருப்பி வாசியா, திருப்பி.
மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண போட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்.
இரண்டாவது வார்த்தையில என்ன சொல்ல, மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க எதை அறுக்க விரும்புகிறீர்கள்? மாம்சமா நித்திய ஜீவனா? மாம்சமா நித்திய ஜீவனா? ஐயா அம்மா, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை கேட்கிறது என்னவெனில், ஆராதனை முடிந்து விட்டால் பக்தி விருத்தியாய் பேசுங்கள், கர்த்தரை புகழ்ந்து பேசுங்கள், தேவ பிரசன்னத்தை புகழ்ந்து பேசுங்கள், ஊழியம் செய்தவர்களை பார்த்து பிரதர் இன்றைக்கு நல்லா இருந்தது ஆராதனை என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சொல்லிவிட்டு அங்காள போய் வர மாதிரி சொல்லிடாதீங்கப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆராதனை எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுப்பா. இன்னைக்கு நல்லா மியூசிக் வாசிச்சீங்க, இன்னைக்கு நல்லா இருந்தது என்று சொல்லீங்க. அது அவங்களை அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வழங்குறதா? அவங்களை கடிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் அது எங்களுடைய வேலை. நீங்க தொடாதீங்க, தொட்டா அது உங்களுக்கு நல்லதில்லை, வழங்குறதா? ஆகையினாலே பக்தி விருத்தி ஆவிக்குரியதை விதைங்க. பிரதர் கத்தர் என்னோடு இன்னைக்கு பேசினார், எங்க பேசினார்? இந்த இடத்துல மாத்திரம், அதுக்காது முனக்கு மேல போகாது, அதுக்காது அவ்வளத்தை கொண்டு போ. இன்னைக்கு வாசிச்ச வசனம் எல்லாத்தையும் நீங்க தூக்கிட்டு போக்கெட்ல போடாதீங்க. உனக்கு எங்க அது பிரயோசனமா இருக்கோ அதை எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கொள், அது உனக்கு நல்லது. ஹல்லேலூயா. இதோடு சேர்த்து இவைகள் என்னுடைய வார்த்தைகளாக எழுதப்பட்டவைகள், உள்ளத்தில் இருந்தவைகள் வார்த்தைகளாக எழுதப்பட்டவைகள். இது செய்தியாக நான் எழுதவில்லை, எடுக்கவில்லை, ஆரம்பிக்கவில்லை, பாட்டவும் இல்லை. அவைகளின் உள்ளத்திலே நிறைந்திருந்தபடியினால் அவைகளை நான் பேச துணிந்தேன். இதற்கு பிற்பாடு சர்வங்க தகன பலியோடு தேவனுடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்ற தலைப்பிலே நான் பேச விரும்பினேன். ஹல்லேலூயா. சர்வங்க தகன பலியோடு நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து ஆராதனைக்கு வாருங்கள் என்று சொல்லி பேச விரும்பினேன். ஆராதனையிலே வந்து கர்த்தருக்கு நம்மளை முழுவதும் ஒப்பு கொடுத்து தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் பேச விரும்பினேன். ஹல்லேலூயா. அதே வழியிலே தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவர்கள் தங்களை சர்வங்க தகன பலியாக தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று சொல்லி வேதவசனத்தின் ஆதாரத்தோடு நான் பார்க்க விரும்பினேன். ஆனால் இன்றைய நாள் நம்முடைய நேரம் முடிந்து விட்டது. தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி இந்த நாளிலே அங்கங்கு எடுக்கப்பட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் அது கர்த்தருடைய வார்த்தைகளாக இருக்கிறது. அன்பானவர்களே, அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் கொண்டு செல்லுங்கள். யாரையும் நான் ஏதோ ஒன்றை சொல்லி உங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு வர நான் விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வருஷத்தின் ஓட்டத்துக்கு நமக்கு மிகவும் முக்கியமானது. ஆகையினாலே கர்த்தருக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்தை கனம் பண்ணி, ஆராதனையை கனம் பண்ணி, ஆராதனைக்கு முதலிடம் கொடுத்து தேவ சமூகத்துக்கு ஓடி வருவதற்கு முயற்சி எடுங்கள். ஹல்லேலூயா. அவர் இவர் அது இது என்று சொல்லி கத்தரை விட்டு பிரிந்து போகிற அளவுக்கு காரியங்கள் உங்கள் இருதயங்களிலே நெருக்காதபடிக்கு அவைகளை தூக்கி எறிந்து விடுங்கள். பிசாசு காத்திருக்கிறான். கடைசி நாட்களில் நாம் நிற்கிறோம். நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடாத படிக்கு தேவ சமூகத்திலே நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து உங்களோடு பேசிய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. அப்பா, உடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுக்க விரும்புகிறேன். உடைய சமூகத்துக்கு ஓடி வர நான் விரும்புகிறேன். ஆவிக்குரியவைகளை விதைக்க நான் விரும்புகிறேன்.
கர்த்தாவே ஆவிக்குரியவர்களை பேச நான் விரும்புகிறேன். மாம்சமானவைகளை நான் பேச விரும்பவில்லை. மாம்சத்தின் காரியங்களை நான் செய்ய விரும்பவில்லை. நித்திய ஜீவனை அறுக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை நான் அறுக்க விரும்புகிறேன். என்னுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிற ஐயா அம்மா கேள், வாய்களை திற, வாய்களை திறந்து பேசு, இருதயத்தை திறந்து பேசு. ஆண்டவரே கேள், ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. வார்த்தையிலே நடக்க விரும்புகிறேன், வெளிச்சத்திலே நடக்க விரும்புகிறேன், வார்த்தையிலே நடக்க நான் விரும்புகிறேன். போதக சிச்சை அற்பமா எண்ணாமல், போதக சிச்சை அற்பமா எண்ணாமல் கர்த்தாவே அதை மதிக்க, ஆண்டவரே அதற்கு கீழ்படிய, அதற்கு விட்டு கொடுக்க எனக்கு கிருபை செய்வீராக, எனக்கு கிருபை செய்வீராக, எனக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.